இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு அமலேக்கியர் என்கிற ஒரு ஜாதியை குறித்து நாம் பார்ப்போம். அமலேக்கியர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவ ஜனங்களுடைய அடையாளத்தை அழித்து போடுகிறவர்கள் அல்லது தேவ ஜனங்களுடைய பெயரை நாசம் பண்ணுகிறவர்கள். தேவ ஜனங்கள் என்கிற நல்ல பெயரை பெற்றிருப்பது எதனால் என்று கேட்டோம்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றதுனால தான் நாம் தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்தால் நாம் சாதாரண ஜனங்களை போல இருப்போம். அப்போ இந்த அமலேக்கியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், தேவனுடைய பிரமாணத்தை பெற்றவர்கள் என்கிற இந்த அடையாளத்தை அழித்து போடுகிற சத்துருக்கள் அவங்க தான் அமலேக்கியர். சங்கீதம் 83:3-7 வரை வாசிப்போம்.
உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் பாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீர்வின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
போதும். இதுல பாத்தீங்கன்னா அமலேக்கியர்னு இருக்காங்க. அமலேக்கியர் இல்லாம வேற நிறைய ஜனங்கள் இருக்காங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்வாவம் இருக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவனுடைய பிரமாணங்களை பெற்று அதன்படி வாழுகிற ஜனங்கள் தேவ ஜனங்கள். இவர்களை கெடுப்பதற்காக இந்த பலவிதமான ஜாதிகள் அப்படின்னு சொன்னால் பலவிதமான தீய ஸ்வாவங்கள், ஒரு குறிப்பிட்ட ஸ்வாவங்கள் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் பொழுது அவன் அந்த ஸ்வாவத்திற்கு அடிமைப்படுகிறான். இப்போ திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த திருடுகிற காரியத்தை செய்யும்போது அவனுடைய பெயர் அழைக்கப்பட்டு திருடன் என்கிற பெயர் மாற்றப்படுகிறது. அதே மாதிரி பொய் சொல்லும்போது அவன் பொய்யன் அப்படிங்கிற பெயர் மாற்றப்படுகிறது. அதே மாதிரி ஒரு மனுஷனை ஏமாற்றும் போது அவனை என்ன சொல்கிறாங்க, அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவனுடைய ஸ்வாபத்தின் மூலம்தான் அவனுடைய அடையாளம் வெளியே வெளிப்படுகிறது. கரெக்ட், அதே மாதிரி தான். லூசிஃபருங்கிற நல்ல தூதன் அந்த ஸ்வாபத்துக்கு கீழ்ப்படும் பொழுது அவன் பிசாசு அல்லது சாத்தான் என்கிற பெயர் மாற்றப்பட்டது போல, ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஜனங்கள் என்கிற அடையாளத்தை கொடுப்பது தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய வார்த்தைகளை பெற்ற ஜனங்கள் தேவ ஜனங்கள். இந்த ஜனங்களினுடைய அடையாளத்தை அழித்து போடுவதற்காக பல ஸ்வாவங்கள் அவர்களை தாக்கும் அல்லது அவர்களை மேற்கொள்ளும். இந்த ஸ்வாவங்கள் இருந்தெல்லாம் விலகி இருக்கணும்னா அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி நிலைத்திருந்தால்தான் இந்த 7 வகையான அல்லது பல வகையான அந்த ஜாதிகளுடைய ஸ்வாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது எகிப்தருடைய ஆசரிப்பு முறைகளின்படி நீங்கள் செய்ய வேண்டாம். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது அந்த கானான் தேசத்தினுடைய ஜாதியினுடைய முறைப்படியும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது அந்த வனாந்தரத்தினுடைய ஜாதிகளுடைய முறையின்படி நீங்கள் செய்ய வேண்டாம். அவங்க கூட யாரு கூடையும் ஒப்பந்தம் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்பமும் தண்ணீரும் விளக்கரையமாய் வாங்கி குடித்து விட்டு நீங்கள் கடந்து வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த வனாந்தரத்தில் வர்ற ஜாதிகள் தான் இந்த அமலேக்கியர். அமலேக்கியருங்கிறடைய ஸ்வாவம் வந்து மகா பொல்லாத ஸ்வாவம். அது தேவனுடைய ஜனங்களை அழித்து போடும். சங்கீதம் 83:12 வசனம் வாசிப்போம்.
தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டி கொள்வோம் என்று சொல்கிறார்களே.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்வாவத்தையும் கொண்டு வந்து இந்த தேவனுடைய ஜனங்களுடைய அடையாளத்தை அழித்து போட்டு அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா ரொம்ப ரகசியமாக நடைபெறுகிற சில பாவங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ்தவங்களுக்குள்ள அல்லது தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்களுக்குள்ள சின்ன சின்ன ஸ்வாவங்கள், கெட்ட ஸ்வாவங்கள் இருக்கும். அது அவங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் கெடுத்துக்கிட்டே இருக்கும். அது தேவனுடைய ஜனங்கள்ங்கிற பெயரை வந்து அது ஒவ்வொரு நாளும் கெடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சுவாபம் தான் அமலேக்கியருங்கிற ஒரு ஜாதிகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட சுவாபம். இந்த கெட்ட எண்ணங்கள் அல்லது இந்த கெட்ட சுவாபங்கள் தேவனுடைய ஜனங்களுடைய அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சுவாபங்கள் நம்மக்கிட்ட வராமல் நாம் பார்த்துக்கணும். அந்த சுவாபம் வந்து அல்லது நம்மளை மேற்கொண்டால் தேவனுடைய ஜனங்கள் என்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போடுவோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை அந்த தீய சுவாபம் வந்து அது கெடுத்து போடும். உபாகமம் 25:13-19 உபாகமம்
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பது நினைத்தது.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா அமலேக்கரை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னால் உன் வீட்டிலே பலவிதமான நிறையில் படிகளை வைத்திருக்க வேண்டாம், எடைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தில் இருக்கிறபடி தான் ஒரு மனுஷன் தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அளவுள்ள படிக்கற்கள் இதெல்லாம் வியாபாரிகிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய பிரமாணத்தில் இருக்கிறபடி தான் நம்ம எல்லா காரியங்களையும் பேசணும், செய்ய வேண்டும். அதை விட்டு போட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரின்னு பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க மேல் ஜாதிக்காரங்க, இவங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. அப்போ தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னா வித்தியாசமான எடைக்கற்களை வைத்திருக்கக்கூடாது அல்லது பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் சமமான அளவில் தான் நம்ம நிர்ணயம் பண்ணணும். அப்போ வித்தியாசமான அளவுகளை வச்சுருந்தோம்னா அது தேவனுடைய சமூகத்துக்கு அது பாவமாக இருக்கும். தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுதோ அந்த பிரமாணத்தின்படி தான் நம்ம வாழணும். பிரமாணத்தில் இருக்கிற அளவு ஒன்று, நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருந்ததுன்னா அது வந்து கள்ளத்தராசு. தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்குது, நம்ம வந்து வெளியில் வந்து கூட்டியோ குறைச்சோ பிரசங்கம் பண்ணும்போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா கள்ளத்தீர்க்க தரிசனம். இப்படியாக இந்த கள்ளத்தீர்க்க தரிசனத்துக்கு முதல்ல வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அமலேக்கியர். இந்த அமலேக்கியர் வந்தானா போதும் கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஏன்னா வித்தியாசமான எடைக்கற்கள், படிகள், அளவுகள். அப்போ தேவனுடைய பிரமாணத்தில் ஒன்று இருக்குது, இவன் பேசுகிறது ஒன்று சொந்தத்துலேருந்து எடுத்து பேசுகிறான். அப்போ இது வந்து வித்தியாசமான எடைக்கற்கள், இது வந்து கள்ளத்தராசு. இப்படியாக கள்ளத்தீர்க்க தரிசிகள் எல்லாருமே இந்த கள்ளத்தராசை வச்சு தான் இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தேவனுக்கு அருவறுப்பானவர்கள். இன்னும் அந்த அமலேக்கருடைய சுவாபம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் தலைமுறை தோறும் யுத்தம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அவர்கள் சிங்காசனத்துக்கு விரோதமானவர்கள். இப்படியாக கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களுக்கு விரோதமாக தலைமுறை தோறும் யுத்தம் இருக்கும். அநேகமாக கள்ளத்தீர்க்க தரிசனம் வந்து 1000 ஆண்டு ஆட்சியோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும். 1000 ஆண்டு ஆட்சியில் கள்ளத்தீர்க்க தரிசனம் ஒருத்தன் இருக்க மாட்டான். 3ஆம் உலகப் போர் வரைக்கும் தான் இந்த கள்ளத்தீர்க்க தரிசனம் எல்லாம் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் துண்டை காண துணியை காணான்னு எடுத்துக்கிட்டு ஓடிட்டு தான் இருப்பான். யாரும் கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லி பிழைக்க முடியாது. சமாதானம், சந்தோஷம், இறக்கம், அன்புங்கிற பிரசங்கம் அன்னைக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குதோ அது சொன்னால் தான் அவன் வந்து உயிர் வாழ முடியும். அப்படியாக இந்த கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு முதல்ல உதவியாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அமலேக்கியர்கிட்ட இருக்கிற சுவாபம் தேவ ஜனங்களை ஆட்கொள்கிறது. யாத்திரை ஆகமம் 17:8-16 யாத்திரை ஆகமம் 17:8-16
நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலேயே இருந்தார்கள். மோசே தன் கையில் ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுக்கையில் அமலேக்கு மேற்கொண்டான். அம்மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அதன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தார். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டை கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவுகூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தை எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழே இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்தில் புரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு புரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்றான்.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும். பாட்டில் வந்து யெகோவா நிசிங்கிற வார்த்தையை வச்சு நல்லா பாடுவாங்க. ஆனால் பொருள் என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசுவா வந்து மலை மேலே நிற்கிறாரு. இங்கே யோசுவா கீழே யுத்தம் பண்ணுறாரு. மோசே வந்து மலை மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ மோசே சொல்லும்போது என்ன சொல்கிறார், நான் மலை மேலே போவேன், அங்கே போய் நின்று நான் வந்து என்னுடைய கைகளை வந்து இந்த கோலை பிடிச்சிக்கிட்டு நான் நேராக நிற்பேன், நீங்கள் வந்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயம் கொள்ள வேண்டும். மோசே நின்று கையை நீட்டிகிட்டே இருக்கார். ரெண்டு கையை நீட்டிகிட்டு இருக்கும்போது யுத்தம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்குது. மோசே இப்படி நின்றுட்டுருக்கிற சமயத்தில் ரொம்ப நேரம் கை இப்படி வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு கை வலிக்குது. உடனே கையை கீழே விட்டுறாரு. கீழே விட்டோன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அமலேக்கியர் வந்து ஜெயிக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு அடையாளத்தெல்லாம் செய்யணும்? ஆண்டவர் பார்த்து ஒரு சத்துருக்களை சிதறடிக்கணும்னு சொன்னால் எப்படி எகிப்தில் மின்னல் அனுப்புனார், இடி அனுப்புனார், கல்மலை அனுப்புனார், எல்லாத்தையும் போட்டு அப்படியே சிதறடிச்சிடலாமில்ல? ஏன் அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஜனங்களுக்கு அது புரிய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வழின்னு சொல்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தாங்கன்னா அந்த சத்துருக்களை ஆண்டவர் வந்து சிதறடிக்கிறது ரொம்ப எளிமையான காரியம். இப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வருகிறார்கள், உடனே என்ன ஆகுது, அவங்களுக்கு பிரச்சனை வருது, சோதனை வருது, கஷ்டம் வருது. ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி மந்திரம் செய்யும் போது என்ன ஆகுது, அவனுடைய மந்திரம் பழிக்க மாட்டேங்குது, அவன் வீட்டில் தொந்தரவு வருது, அவனுக்கு கஷ்டம் வருது, அந்த மந்திரத்தை ஏவி விட்டவனுக்கு அவனுக்கு திரும்பி போய் அடிக்குது. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார்னா, தேவ ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அல்லது அதே மாதிரி இந்த சத்துருக்கள் அவர்களையும் தேவனுடைய காரியம் என்பதை அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை செய்கிறதுக்கு வேண்டி தான், அதை வெளிப்படுத்துறதுக்கு வேண்டி தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்ருக்காரு. அப்போ மோசே வந்து மலை மேலே நிற்கும்போது அந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு வரும்போது கையை நீட்டினா எல்லாரும் உழுந்து சாகிற மாதிரி பண்ணியாச்சுன்னு எப்படி இருக்கும், அந்த கோலை நீட்டினாவே போதும் எல்லாம் உழுந்து செத்துருவாங்க. அப்போது சாகும்போது என்ன ஆகுது, அப்போ அதில் அவர் அர்த்தமே இல்லையே. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சுது என்னங்கிறது தெரியாது. அப்படியாக இருந்து ஆனால் தேவன் வந்து இது ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக, ஜனங்களுக்கு அது புரியும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். அப்போ என்ன செய்கிறார்னா, ஒரு கையை வந்து ரெண்டு கையை நீட்ட சொல்கிறாரு. நீட்டிகிட்ருக்காங்க, ஒரு ஆள் நின்றுட்டு நீட்டிகிட்ருக்காரு. அப்போ யுத்தம் நடக்குது. அப்போ கை நேராக இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க, கை கீழே போடும்போது அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் வர்றாங்க, மலை மேலே ஏறி வர்றாங்க, ஒரு கல்லை தூக்கி வைக்கிறாங்க, மோசே அந்த கல் மேலே உட்கார வச்சிட்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு அப்படியே சாயங்காலம் வரைக்கும் அந்த கையை வந்து இப்படியே நேரில் வச்சுட்டே இருக்காங்க. அப்போ கை நேராக இருக்கிறதுனால அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிச்சு ஜெயம் எடுக்கிறார்கள். அப்போது அதே மாதிரி மோசே என்ன சொல்கிறாரு, ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசின்னு பேர் வைக்கிறாரு. இவர்கள் சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாக தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க. ஆமாம். அப்போ தலைமுறை 1000 தலைமுறைக்கு நடந்துகிட்டே இருக்கும். மொத்தம் 1000 தலைமுறை ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கு. அப்போ 1000 தலைமுறை தோறும் இந்த ஸ்வாபம் வந்து வரக்கூடாது, இந்த கள்ளத்தராசு அல்லது வித்தியாசமான படிகள் வித்தியாசமான அளவுகள் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படி ஆண்டவர் வந்து இவங்க சிங்காசனத்துக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் அப்படின்னா இந்த கள்ளத்தராசில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அல்லது கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் சிங்காசனத்துக்கு வர முடியாது. அப்போ சிங்காசனத்தில் உட்காருன்னு ஆசை இருக்கும், ஆனால் இந்த ஸ்வாவம் இருக்கும்போது அந்த ஸ்வாவம் வந்து அந்த தகுதியை அதை வந்து இழக்க செய்துவிடும். இப்படியாக தலைமுறை தோறும் யுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அமலேக்கியர்கள். அப்போது தலைவனாக இருக்கிறவன் என்ன பண்ணோம், பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செயல் பண்ணணும், அப்போ தான் தலைவனாக இருக்க முடியும். தலைவனாக இருக்கிறவன் சொந்தக்காரனுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் ஏழைக்கு ஒரு மாதிரியும் பாரபட்சமாக செஞ்சால் என்னாகும், அப்போ அவனுடைய சிங்காசனத்துலேருந்து அவன் இறங்க வேண்டியதாக வந்துடும். ஏன்னா மற்ற ஜனங்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படியாக இந்த அமலேக்கியருடைய ஸ்வாவம் வந்து தலைமைத்துவத்தை ஏற்பதற்கு விரோதமாக இருக்கிறது அல்லது தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இந்த ஸ்வாவம் இருக்கிறது. அதனால் இந்த கள்ளத்தராசு அல்லது கள்ள படிகள் அல்லது வித்தியாசமான அளவு முறைகள் அல்லது கள்ள தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் தலைவனாக முடியாது, அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துலேயும் கூட வர முடியாது. அப்போ மோசனுடைய கை நேராக நின்னதுக்கு அர்த்தம் என்னவாக இருக்கும், தராசுங்கிற அடையாளத்தை குறிக்கிறதுக்கு வேண்டி நேராக இப்படி காமிக்கிறார். அப்போ ஜனங்களுக்கு அது தெரிய வைக்கிறதுக்கு வேண்டி தராசுடைய ரெண்டு தட்டு சமமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜெயம் எடுப்பீர்கள், எங்கேயாவது ஒரு பக்கம் ஏறி இறங்கி போச்சுன்னா என்னாகும், உடனே தோல்வி தான். அப்படியாக தராசு தட்டு போல எடையும் பொருளும் சமமாக இருக்கணும், தேவனுடைய பிரசங்கிக்கிற வார்த்தையும் வேதத்தில் இருக்கிற பிரமாணமும் சரியாக இருக்கணும், அதான் தராசு தட்டுன்னு சொல்கிறது. எடைக்கல் வந்து ஆண்டவருடையது, அது ஒரு மனுஷனும் அந்த எடைக்கல்லை உருவாக்க முடியாது. எப்படி எடைக்கல்லை பரிசோதிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு தான் உரிமை இருக்குது, அரசாங்கம் தான் அந்த எடைக்கல்லை அச்சடித்து வெளியில் கொடுக்க முடியும். வெளியில் எடைக்கல் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் அரசாங்கத்தில் காமிச்சு அந்த எடை கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அரசாங்கத்தினுடைய முத்திரை வந்து அந்த எடைக்கல்லில் இருக்கணும், அப்போ தான் அது செல்லுபடி ஆகும். எடைக்கல்லை எடுத்து பார்த்துட்டு முத்திரை இல்லைன்னா உடனே அவன் வந்து கள்ள வியாபாரின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படியாக எடைக்கல்லுங்கிறது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை. அப்போ நாம் பேசும்போதும் செய்யும்போதும் இந்த தேவனுடைய பிரமாணத்திற்கும் வார்த்தைக்கும் ஏற்றபடி தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லது செயல்படுத்த வேண்டும். அதில் ஏதாவது கூட்டி குறைச்சி பண்ணினா என்ன ஆகுன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி, அப்போ அவர்கள் சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், தலைமுறை தோறும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா தேவ ஜனங்கள் தேவனுடைய பிரமாணமும் தேவனுடைய கிரியைகளும் சமமாக இருக்க வேண்டும் என்கிறதை உணர்த்தும்படியாகத்தான் மோசேயுடைய கைகள் நேராக நின்றது. 1 சாமுவேல் 15:1-3 இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல ஒரு ராஜாவை கொடுத்துட்டாரு, சவுலுங்கிற ஒரு ராஜா, ஃபஸ்ட் ராஜா ராஜா வந்தாச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், முதல் கட்டளை இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த பொழுது இஸ்ரேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அமலேக்கியர். இந்த அமலேக்கியர்களை பழி வாங்கணும், அதான் முதல் வேலை. ஆமாம், ஆமாம், இதில் சண்டை போட சொல்கிறார். முதல் முதல் பண்ணுற யுத்தம் யாருதுன்னு கேட்டிங்கன்னா அமலேக்கியரோடு தான் முதல் முதல் யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் ஜனங்களோடு இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தம் செய்கிற முதல் முதல் யுத்தம் யாருதுன்னா அமலேக்கியருடைய யுத்தம் தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வந்துட்டார். அந்த ராஜா வந்த உடனே உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அப்போது சொல்லிவிட்டு நீ போய் முதல் முதல் அமலேக்கியர் யுத்தம் பண்ணிட்டு வா. அமலேக்கியர் யுத்தம் பண்ணும்போது ஒரு ஆளை மீதி வைக்காத, ராஜாவையும் கொன்று முதல் தரமான எல்லாத்தையும் கொன்று ஒன்றத்தையும் மாக்கி வைக்காத. ஏன்னா அவன் சிங்காசனத்துக்கு விரோதமாகவன், அவன் வந்து வித்தியாசமான இடக்கற்கில் வச்சுருக்கிறவன், பாரபட்சம் பார்க்குறவன். அதனால் மனம் இறங்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணின்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் கொண்டு விடும், ஒரு ஆளை பாக்கி வைக்காதன்ட்டார். இவன் என்ன பண்ணிட்டான், உடனே உடனே எல்லாம் யுத்தத்துக்கு ஆளுகளை தயார் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. யுத்தத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே மனசில் யார் மேற்கொண்டானா, அந்த அமலேக்கர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த அமலேக்கர் வந்து சவுலை மேற்கொண்டுட்டான். அந்த அமலேக்கருடைய சுவாபம் சவுலை மேற்கொண்டது. அவன் பார்த்தீங்கன்னா உடனே பாரபட்சம் பார்க்குறான், இது முதல் தரமானது, இது கர்த்தருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு வேணுங்கிற சாக்கை சொல்லிக்கிட்டு முதல் தரமானவெல்லாம் கொல்லாமல் வச்சுருந்து, அவன் ராஜாவையும் கொல்லாமல் வச்சுருந்து மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாத வீணாக போனது எல்லாத்தையும் கொண்டு போட்டான். ஆ, அப்போது முதல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அமலேக்கியர்கள் முழுவதும் சங்காரம் பண்ணு அப்படிங்கிறாரு. இந்த அமலேக்கியருடைய யுத்தத்துக்கு போகும்போது அந்த அமலேக்கியருடைய சுவாபம் சவலை மேற்கொண்டது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இந்த அமலேக்கியருடைய சுவாபம் சவுளை மேற்கொள்கிறது. சவுளை யுத்தம் பண்ணிட்டு முதல் தரமான எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டு கடைசியில் நான் எல்லாம் சொன்னபடி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியிட்ட சொல்கிறாரு. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, என் காதுகளில் விழுகிற சத்தம் என்ன? இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து சில காரியங்களை முழுவதும் நிக்கிரகம் பண்ண சொல்றாரு. ஆனா முழுவதும் நிக்கிரகம் பண்ணாம இன்னைக்கு தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் நல்லதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வேணும். எல்லாத்தையும் வித்துரு, முழுவதும் அழைச்சி போடு. இப்ப எப்படி எலியா வந்து எலிசாவை கூப்பிடும்போது நீ வந்து ரெட்டிப்பான வர கிடைக்கும் சொல்லிட்டான். ஆனால் அதுக்கு முன்னால் ஊழியத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறான், தி ஆமாம் எலிசா வந்து ஏர் மாட அந்த ஏற்காலையில் பலி செலுத்தி அந்த ஏரையும் வெட்டி மரத்தை வச்சு தான் பலி செலுத்துகிறான். முழுவதும் பலி செலுத்திட்டு தான் வர்றான். அந்த ஏரும் இல்லை, அந்த காளையும் இல்லை. அதே மாதிரி அமலேக்கியருங்கும் போது அமலேக்கியர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி முழுவதும் செய்யணும். கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்கக்கூடாது. இங்கே வந்து சவுல் பாரபட்சம் பார்த்தாரு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வேணும், பலி செலுத்துறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சமாக பார்த்து அங்கேருந்து நிறையா கொண்டு வந்தார். கொண்டு வந்தனா என்னாச்சு, முதலே வந்து மோசம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அமலேக்கியம் வந்து சிங்காசனத்துக்கு விரோதமானவன். முதல்ல யுத்தம் நடக்கும்போது மோசை இருக்கிற சமயத்தில் யுத்தத்தில் ஆண்டு மோசை என்ன சொல்லியிருக்கிற காரியம் என்னென்னா, அந்த அமலேக்கியம் வந்து சிங்காசனத்துக்கு விரோதமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் சவுல் வந்து என்ன பண்ணார், சவுளுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இன்னைக்கு அமலேக்கியம் வந்துட்டான். உடனே பாரபட்சம் பார்த்து வித்தியாசமான இடக்கற்களை உபயோகித்து கொஞ்சம் முதல் தரமானவெல்லாம் கத்திருக்க வேணும்னு சொல்லிட்டு இவன் பிரித்து கொண்டு வந்தனால சவுலுக்கு முதல்ல அவனுடைய பதவி போகுது. அப்படின்னா அவனுடைய சிங்காசனத்தினை அவனுடைய பதவி போகுது. பதவி போனதுக்கப்புறம் அவனுடைய ராஜாவாக இருந்து அவனை ராஜா ரீகத்தையும் தள்ளிட்டார், அவனுடைய சிங்காசனத்தையும் தள்ளிட்டார். காரணம் என்னென்னா, இந்த அமலேக்கருடைய சுவாபம் சவுளை மேற்கொண்டதுனால இந்த சவுளுக்குண்டான எல்லா நல்ல அடையாளங்களையும் அவன் இழந்து விட்டான். இன்றைக்கி தேவ ஜனங்களுக்கு நல்ல அடையாளம் இருக்குது. தேவன் அழைத்தார், கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி வந்திருக்காங்க. ஆனால் தேவன் வந்து ஒரு காரியத்தை நீ இப்படி செய்யணும், முழுவதும் அதை நிக்கிரகம் பண்ணணும், முழுவதும் அழிக்கணும், நீ ஆண்டவருக்குன்னு ஒன்று தனியாக எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் நிறைய கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு இது நம்மளுக்கு வேணும், இது அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க. தேவனுடைய சமூகத்தில் வித்தியாசமான பிரமாணங்களை கொண்டு தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அப்படி முயற்சி எடுக்கும்போது அவங்களுடைய தலைமைத்துவம் அல்லது சிங்காசனத்தில் இருக்கிற அந்த பதவி முதலாவது பறிபோகுது. அப்படியாக இந்த சவுல் வந்து தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் வித்தியாசமான பிரமாணங்களை கை கொண்டதுனால சவுலுடைய பதவி பறிபோகிறது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவனுடைய நல்ல பதவி, உயர்ந்த பதவி எப்படி பறிபோகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கள்ள தராசு வித்தியாசமான அளவு படிகளை வைத்து இன்றைக்கி ஊழியத்தில் செயல்படுறதுனால இன்றைக்கு அநேகருடைய பதவி பறிபோகிறது. 1 Samuel 15:32-33
போதும்.
அப்போ சாமுவேல் என்ன பண்ணாரு, அந்த அமலேக்கருடைய ராஜாவை கூப்பிட்டான்னு என்னாச்சு, அந்த ராஜாவும் கொல்லல, இந்த ஆள் என்னத்தை பண்ண போறாரு, அந்த ஆள் பெரிய ராஜா, சவுல் வந்து பெரிய ராஜா, நிறைய பட்டாளத்துல ஆளுகளும் இருக்காங்க, அந்த ஆளே வந்து சிறப்பிடிச்சு கொண்டு வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட உட்காந்துருக்காரு. அந்த சின்ன மனுஷன் என்ன பண்றாரு, ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. இந்த ஆள் தனி மனிதன், நம்மளை என்ன பண்ண போறா, அவருக்கு படையும் இல்லை, பட்டாளம் இல்லை, ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, நம்மளை இன்னும் யாருமே கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்தான். சந்தோஷமா வந்து ரொம்ப அமைதியா நின்று பதில் சொல்றான். உடனே சாம்பல் என்ன சொல்றாரு, அவனுடைய காரியத்தை சொல்றாரு என்னன்னு. ஆ ஆ அவனை பலி செலுத்தியாச்சு, ஆகாரம் பலி செலுத்தியாச்சு. அதுக்கு முன்னால் சாமுவேல் சொல்கிற தீர்க்க தரிசனம் தான் இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சாமுவேல் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே ஆ போதும். அப்போ பட்டயம்னு என்ன, தேவனுடைய வார்த்தை. பட்டயம்னா தேவனுடைய வார்த்தை. கள்ளத்தராசு உபயோகப்படுத்தி அல்லது கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை உபயோகிக்கிற மனுஷனுடைய பட்டயம் என்னவாக்கும், பிள்ளையற்றவளாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், வளராது, விசுவாச பிள்ளைகள் உருவாக மாட்டாங்க. கள்ளத்தராசு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை உபயோகிக்க பண்ணுகிற மனுஷனுடைய பிரசங்கம், அம்மா கரெக்டு, கள்ள தீர்க்க தரிசனத்தை உபயோகித்து இது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றவனுடைய முடிவு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆத்மாக்கள் உருவாக மாட்டாங்க, ஆத்மாக்களுடைய வளர்ச்சி இருக்காது அல்லது ஆத்மாக்களுடைய பெருக்கம் இருக்காது. நிறைய பேர் வருவாங்க, கேட்பாங்க கள்ளத்திற்கு தரிசனத்துக்கு, இன்னைக்கு கள்ளத்திற்கு தரிசனம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சபையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் போகிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்களா இல்லை. கூட்டம் நிறையா இருக்குது, கூட்டம் நிறையா இருக்கிற இடத்துல வந்து அது உண்மையான தேவ ஜனங்கள் அல்ல. இல்லை அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க அநேகம் பேர் இப்படி போயிட்டு தான் இருப்பாங்க. நரகத்துக்கு போகிற வழி வாசல் எப்படி இருக்காட்டிங்கன்னா, ஆமாம் வழி அகலமும் விசாலமாக இருக்கும், ஆனால் பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமும் ஆமாம் குறுகலுமானது. அப்போ நிறைய பேர் போகிறாங்கன்னு சொல்லி நம்ம போனோம்னா போய் பாதாளத்தில் விழுக வேண்டியது தான். அப்போ ஆகாக் அப்படின்னா அமலேக்கினுடைய தலைவன், அமெரிக்கனுடைய தலைவனுடைய பிரசங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அல்லது கள்ளத்தராசு. வேதத்தில் இருக்கிற ஒரு பிரமாணம் ஒரு மாதிரி இருக்குது, இவன் பிரசங்கம் பண்ணுறது அது வேற ஒரு மாதிரி இருக்குது, அல்லது கூட்டியே குறைச்சோ வந்து தேவனுடைய பிரமாணத்தை வந்து வெளியில் பேசுகிறான். இப்படி பேசுகிறவனுடைய பிரசங்கத்தினாலே ஆத்மாக்கள் உருவாக மாட்டார்கள். அதுக்கப்புறம் வாசிங்க. இல்லை இல்லை, அந்த உன்னுடைய பட்டயம் அப்படிதான், உன்னுடைய வசன வியாக்கியான சபையை இப்ப ஆத்மாக்கள் இல்லாத ஆக்கினது போல எல்லா சபைகளுக்குள்ளேயும் உன்னுடைய சபையும் பிள்ளைகளாம இருக்கும் அப்படின்னு ஆவிக்குரிய ஆத்மா இல்லாம இருக்கும். ஆமா, அப்படின்னா எல்லா சபையில் இருந்தாலும் உன்னுடைய சபையில ஆத்மாதாயம் இருக்காது. அப்ப கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி பிரசங்க மன்னருடைய சபையில ஆத்மாதாயம் இருக்காது, ஆத்மாக்கள் அங்க வந்து உருவாக மாட்டார்கள். சோத்ரம் 1 சாமுவேல் 28 16-19 1 சாமுவேல் 28:16-19 போதும் போதும். அப்போ இங்க சவுளுடைய முடிவு பார்த்தீங்கன்னா என்னன்னா, சவுளுக்கு வந்து யாருமே தேவனுடைய ஆலோசனை சொல்றதுக்கு இல்லை. அந்த ஆயார் கொண்டு போட்டதுக்கு அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. சவுல் என்ன பண்ணிட்டான், அவன் தன்னுடைய வீட்டுக்கு போனான், அவ்வளோ இதை முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் சாமுவேலையும் சவுளும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே இல்லை. மரண நாள் மட்டும் பார்க்கல. பாருங்க, அந்த அமலேக்கர் எவ்வளோ பொல்லாதவங்கன்னு சொல்லிட்டு, கள்ளத்தராசுங்கிறது எவ்வளோ பொல்லாத கொடிய நோய் இந்த சுவாபங்கிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய பெரிய பெரிய அதிகாரத்தை இந்த பாரபட்சங்கிறது இல்லாமல் ஆக்கிடுது. நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை இந்த கள்ளத்தராசுங்கிறது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. அப்போ சாம்பல் தீர்க்கதரிசி சாகர வரைக்கும் அவனை பார்க்கல. ஆமாம், மனசாப்பட்டு இருக்காரு. ஆமாம், ஆனால் ஆண்டவர் வேற ஒரு ஆளை ராஜாவாக ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அப்போ சவுல் என்ன பண்ணுறான், பெலிஸ்தர் யுத்தத்துக்கு நெருங்கி நெருங்கி வர்றாங்க, உடனே என்ன பண்ணுறன்னு சொல்லி தெரியாமல் குறி கேட்குற ஒரு ஸ்திரீகிட்ட போய் அங்கே குறி கேட்கறதுக்கு போகிறான். அப்போ சவுல் ராஜாவானதுக்கப்புறம் எங்கேயும் குறி கேட்கக்கூடாதுன்னு குறி கேட்குற எல்லா ஆட்களையும் சங்காரம் பண்ணான் சவுல். இதே சவுல் என்ன பண்ணிட்டான், திருப்பி யாராவது குறி சொல்கிறாங்களான்னு சொல்லி ரகசியமாக தேடி தேடி ராஜா வந்து மாறு வேசில் போய் குறி கேட்கறதுக்கு போகிறான். எதுக்கு இந்த நிலைமை வந்தது, அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதுக்கு தான் இந்த நிலைமை வந்தது. அப்போ குறி காக்கிறதுக்கு போய் அந்த குறி காக்கிற பொம்பளை என்ன பண்ணிட்டான், முதல்ல தன்னுடைய அந்த மந்திர வித்தையினால் என்ன பண்ணிட்டான், வந்திருக்கிறது யாருங்கிறத அந்த ஸ்திரீ சொல்லி போட்டான். ஆமாம், நீ வந்து ஒரு ராஜா, நீ சவுல், நீ தான் எல்லாத்தையும் குறி காக்கிறவங்க எல்லாத்தையும் நிக்கிறவன் பண்ணாள் நீ தான் அப்படின்னு முதல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ, நான் சொல்ல மாட்டேன், நீ வந்து எல்லாத்தையும் கொள்றாள் அப்படின்னு சொன்னேன்னா, உடனே இவன் என்ன சொல்கிறான், நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ எனக்கு நான் கேட்குற ஆளை மட்டும் வர சொல்லி எனக்கு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு சொல்ல அப்படின்ட்டு. இல்லை 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 இல்லை,
சாமுவேலை கண்ட மாத்திரத்தில்
போதும் போதும். அப்போ வந்து ஸ்ரீதான் கண்டுபிடிச்சா. ஆமாம், சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அடையாளம் தெரிஞ்ச உடனே உடனே வந்திருக்கிறது யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் இல்லைங்களா. அப்போ எவ்வளோ அந்த தீமையான சக்திக்கு வல்லமை இருக்குதுன்னு பாருங்கள். சாமுவேலை கண்ட உடனே வந்திருக்கிறது யாருங்கிறத சொல்லி போட்டான். அப்போது நல்ல சக்திகளுக்கும் எல்லா வல்லமையும் இருக்குது, தீய சக்திகளுக்கும் எல்லா வல்லமையும் இருக்குது. அப்போ உடனே சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி சவுல் இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி யுத்தத்துக்கு நெருங்கி வந்துட்டாங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு, கர்த்தர் உனக்கு விரோதமாக இருக்கும்போது நீ என்கிட்ட என்னத்துக்கு கேட்கறதுக்கு வந்திருக்க. ஆமாம், நான் என்ன பண்ண முடியும், நீ ஆண்டவருக்கு விரோதமானவன், நீ தேவனுக்கு விரோதமாக இருக்கிற சமயத்தில் என்கிட்ட ஏன் கேட்கறதுக்கு வந்த, கேட்கறதுக்கு வந்ததுக்கு என்ன பரிசுன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி தீயாவிகளுக்கு அதனுடைய வேஷத்தில் கொண்டு வரலாம், தீயாவிகளுக்கு அதனுடைய சாயல கொண்டு வரலாம். ஒரிஜினாலிட்டி இல்லை. ஆ, நடக்குது. அது வந்து பொய் சொல்லாது, தீயாவி வந்து எதுவுமே பொய் சொல்லாது, இருக்கிற சம்பவத்தை உண்மையாக சொல்லும், கண்டிப்பாக சொல்லிடும். அப்போது அங்கே வந்து சாமுவேலுடைய அடையாளம் அப்படின்னா, சாமுவேலுடைய வஸ்திரத்தை தான் பார்க்குறான், முகத்தை பார்க்கல, சாமுவேலுடைய பின்பகுதியை தான் பார்க்குறான். அப்போது ஒரு ஆள் மறைச்சதுக்கு அப்புறம் வந்து அவனுடைய அடையாளத்தை எடுக்க முடியும், தீயாவிகளுக்கு அடையாளத்தை எடுக்க முடியும், அவங்க பேசுகிற மாதிரி பேச முடியும், எல்லாமே செய்ய முடியும், ஆனால் உண்மைக்கு சமமாக வராது அது. அப்போ உடனே என்ன சொல்கிறாரு, நாளைக்கு நான் இருக்கிற இடத்துல நீங்கள்லாம் இருப்பீங்க அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டார். உடனே அப்படி இப்படின்னு பயந்து அதை பண்ணி இதை பண்ணி சாப்பிடாம கொள்ளாமல் இருந்தவனை எப்படியோ சாப்பிட வச்சு அவனை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் கடைசியில் யுத்தத்துக்கு போகிறான். போய் போய் என்னாச்சு, கடைசியில் யுத்தம் பயங்கரமாக நடக்குது, சவுளுடைய குமாரர்கள்லாம் செத்து போயிடுறாங்க, இஸ்ரேல் ஜனங்க தோத்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க. சவுல் என்ன பண்ணிட்டான், ஒரு ஈட்டியை நட்டு அதன் மேலே விழுந்து சாகிறான், தற்கொலை பண்ணிக்கிறான். அப்படி தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தும் கூட அவன் சாகலை. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, தராசு தட்டில் எப்படி ஆடுறானோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் கள்ளத்தராசில் வந்து பாரபட்சம் பார்த்ததுனால இவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவனுக்கு பாரபட்சம் பார்க்குறாரு. தராசு தட்டு ஆடினது போல் இந்த பக்கம் காலு போகுது, இந்த பக்கம் தலை போகுது, இந்த பக்கம் காலு போகுது, இந்த பக்கம் தலை போகுது, ஆனால் ஜீவன் மட்டும் போக மாட்டேங்குது. அப்படி தராசு தட்டில் இருந்து ஆடுறது போல் அவன் ஆடிட்டே இருக்கிறான். அப்படியே இருக்கும்போது ஒருத்தனை கூப்பிட்டான், பக்கத்தில் போகிறவனை ஒருத்தனை கூப்பிட்டான், இந்த மாதிரி நீ யார், எங்கேருந்து வர்ற, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டேன்னா, நான் இந்த மாதிரி ஒரு அமலைக்கியா, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், என்னுடைய ஜீவன் போக மாட்டேங்குது, நீ என்னை சீக்கிரம் அமுத்தி கொண்டு போடுங்கிறான். கடைசியில் அந்த அமலைக்கு என்ன பண்ணுறான், அவனை கொல்கிறான். கொண்டுட்டு அவன் தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தையும் அவனுடைய வாளையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வர்றான். ஒரு ராஜா வந்து நம்மளுக்கு இப்படியெல்லாம் கூப்பிட்டு, அவர் சாக முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தார், நம்மளை கூப்பிட்டு நான் வந்து ராஜாவுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டேன், அதனால் அந்த கிரீடமும் அந்த பட்டயமும் என்கிட்ட கிடச்சிருச்சுன்னு சொல்லி தாவீதுகிட்ட கொண்டு வர்றான். கொண்டு வந்து தாவீதுகிட்ட கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், எல்லாம் வாங்கிட்டு ஏன் உனக்கு எப்படி தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் அந்த பக்கமாக போகும்போது சவுல் ராஜா என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி சம்பவம் நான் பார்த்தேன், உடனே நான் அவரை கொண்டுட்டு அந்த கிரீடத்தையும் அந்த வாளையும் நான் கொண்டு வந்திருக்கேங்கிறான். தாவீது என்ன பண்ணார்னா, உடனே அவனை கூப்பிட்டு உன் பேர் என்ன, நீ எந்த ஜாதியான்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் அமலேக்கின்னு சொல்கிறான். அப்போ இந்த அமலேக்கு ஏன் வந்து சவுளை கொள்றானா, அந்த சவுள் அன்னைக்கு போயிருக்குமோ அந்த அமலேக்கியனை கொல்லலை, அதனால் தவுளுக்கு விரோதியாக வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அமலேக்கி தான் வர்றான். அப்படி வந்து அமலேக்கியன் கையில் தான் சவுள் வந்து கடைசியாக சாகிறாரு, விழுந்தான். ஆனால் கடைசியில் வந்து இல்லை, பெலிஸ்தர் கையில் சாகக்கூடாதுன்னு, ஆனால் எந்த அமலேக்கினை கொல்லாமல் விட்டானோ அந்த அமலேக்கின்னு இப்போ இந்த பக்கம் வர்றான், வந்து திருப்பி அவனை கொள்றான். அப்போ வந்து இந்த கள்ளத்தராசு அல்லது வித்தியாசமான அளவு அல்லது தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுறவங்க எல்லாத்துக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாழ்க்கை இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சு சாஞ்சு தான் ஆடிட்டு இருக்குமோ இல்லையே, ஒரு நிலையாக நிற்காது. தராசு எப்படி தராசு தட்ட மேலையும் கிளையும் ஆடிட்டு இருக்குதோ அதே மாதிரி ஆடிட்டு இருக்கிறது போல தான் ஒரு அந்த அமலேக்கருடைய சுவாபம் வச்சிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தாறுமாறாக தான் ஆடிட்டு இருக்கும், சமமாக நிற்காது அவங்களுடைய வாழ்க்கை. சமம் நின்னாதானே என்னங்கிறது நம்ம பார்க்க முடியும். திடீர்னு ஒரு நாளைக்கு நல்லவனாக இருப்பான், திடீர்னு கெட்டவனாக இருப்பான், திடீர்னு நல்லவனாக இருப்பான், அவருடைய வழிகளை அறிய முடியாது. என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாது, என்னமோ வேலை நடக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாம் கள்ளத்தராசனுடைய வேலை, கள்ளத்திற்கு தரிசனத்துடைய வேலை. இப்படியாக சவுல் வந்து அன்னைக்கு அமலேக்கரை கொள்ளாதனால கடைசியில் அமலேக்கின் கையில் தான் உழுந்து சாகிறான். எண்ணாகமம் 24 1 9 வரை, எண்ணாகமம் 24 1 9 வரை.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிணையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் வரை இருக்கிறதை பார்த்தான். தேவாவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் பாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிணையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் உறங்குகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்களை கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சாலுகளிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் விட்டு திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாவை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும்.
இங்கே அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கலும் உயர்வான் அப்படின்னு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா இந்த ஆகாகை பார்க்கலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவான். அப்போ பிளேயம் தீர்க்கு தரிசி வந்து இஸ்ரவேல் ஜனங்க 12 கோத்திரத்துக்குள்ளேயும் ஒரு தீர்க்கு தரிசனம் சொல்கிறாரு. அந்த தீர்க்கு தரிசனம் சொல்லும்போது இஸ்ரவேல் கோத்திரங்கள் மொத்தம் 12, ஆனால் இவர் தீர்க்கு தரிசனம் சொல்கிறது ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மட்டும்தான் சொல்கிறாரு. இந்த பீலையம் தீர்க்கு தரிசனம் சொல்கிற எல்லா இடங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 4 இடத்துல சொல்கிறாரு. அந்த 4 இடத்துலையும் பார்க்கும்போது இந்த 12 கோத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்துக்கு தான் அந்த தீர்க்கு தரிசனம் சொல்கிறாரு. அது எந்த கோத்திரம்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரம். அப்போ யூதா கோத்திரத்தினுடைய ராஜா ஆகாகை பார்க்கலும் உயர்வான் அப்படின்னா அமலேக்கருடைய ராஜாவை பார்க்கலும் உயர்வான். இப்போ அமலேக்கர் கள்ளத்தராசில் வியாபாரம் பண்ணி வந்து என்ன பண்ணுவான், சிங்காசனத்தை பிடிப்பான். சிங்காசனத்தை பிடிச்சதுக்கப்புறம் உடனே ராஜாவாகிறதுக்கு முயற்சி எடுப்பான். ஆனால் அவன் ராஜாவாகிறதுக்கு விரோதமாக இருக்குது என்னன்னு கள்ளத்தராசுங்கிறது அவனுக்கே தெரியாது. இப்படி கள்ளத்தராசில் பண்ணி மேலே பதவிக்கு மேலே வந்து பதவியை பிடிப்பான், திரும்பி பதவியிலேருந்து கீழே இறங்கி வருவான். இப்படியாக யூதா ஜனங்களுடைய ராஜா இந்த ஆகாகனுடைய ராஜாவை பார்க்கலும் உயரமான ஸ்தானத்துக்கு போவான். என்னாகவும் 24:20.
மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்து வைத்து அமலேக்கு முந்தி எழுந்திடவன், ஆனாலும் அவன் முடிவில் முற்றிலும் நாசம் ஆவான் என்றான்.
போதும். இந்த அமலேக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னா முந்தி எழும்பினவன் அப்படின்னா கள்ளத்தராசை வச்சு ஏமாத்துறதுக்கு சுவாபம் வந்து முதல்ல ஒரு மனுஷங்கிட்ட உருவாகும். ஒரு மனுஷங்கிட்ட காசை பார்த்த உடனே அல்லது ஒரு பொருளை பார்த்தோன்னா அல்லது ஊழியத்தில் ஆத்மாக்களை பார்த்தோன்னா எப்படி முதல்ல சம்பாதிக்கணுங்கிறத பார்க்குறதுனா கள்ளத்தராசு கள்ள தீர்க்கு தரிசனம், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், அது உங்களை பற்றி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லி அவன் ஒருத்தங்கிட்ட இருக்கிற காசை ஏமாத்துறதுக்கு பார்ப்பான். அப்போ அமலேக்கு வந்து முந்தி எழும்பினவன் அப்படின்னா கள்ளத்தராசு கள்ளப்படி அல்லது கள்ள எடைக்கற்கள் இது வச்சு தான் முதல்ல சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் பார்ப்பான். ஆனால் முடிவிலே முற்றிலும் நாசமடைவான். ஆனால் காரியமெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஐயோ இவன் நம்மளை ஏமாத்திட்டான், இவன் கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய ஊழியம் ஆனாலும் சரி அவனுடைய பிஸ்னஸ் ஆனாலும் சரி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் முதல் ஒரு தேவ ஜனங்கள் மத்தியில் முதல் உருவாகிற சுவாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா கள்ளத்தராசு. ஆமாம், அது அவங்கவுங்களுக்கு தன மாதிரி ஒரு பேசணும், பணக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி பேசணும், ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி பேசணும், இந்த ஜாதி இருக்காங்கன்னா அந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி பேசணும், இல்லாட்டா நம்மளுக்கு காணிக்க கிடைக்காது அப்படிங்கிற சுவாவம் தான் முதல்ல எழும்போம். ஆனால் கொஞ்ச நாள் ஆகி வரும்போது தான் தெரியும் முடிவிலே முற்றிலும் நாசம் அடைவான். ஏன்னா ஆண்டவர் தான் ஒரு மனுஷன் உயர்த்துறதும் தாழ்த்துறதும். ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறானா அவனுக்கு காணிக்க கொடுக்கறது யாரு? ஆண்டவர் தான், மனுஷனும் இல்லை. அப்போது இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வளர்ந்துட்டானா என்றைக்காவது ஒரு நாளைக்கு இவனுடைய கள்ளத்தராசு வெளிப்பட்டுரும். இவங்கிட்ட இருக்கிற வித்தியாசமான இடைக்கற்கள் எப்படியாவது வெளிப்பட்டுரும். அப்போ ஆண்டவரை பார்த்து அந்த மனுஷனை அடிச்சிடுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அமலைக்கு வந்து முந்தி எழும்புனவன் முந்திரி கட்ட மாதிரி அங்கேயும் வந்து நின்றுட்டே இருப்பான். மற்றவங்களை ஏமாற்றி இப்போ 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10 பேர்த்தில் ஒருத்தன் தலைவாகிறானா என்ன அர்த்தம்? அவன் மேலே கோல் சொல்லி கொடுத்து, இவன் மேலே கோல் சொல்லி கொடுத்து, நான் அப்படி இல்லை, அவன் இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு 10 பேர்த்த கோல் சொல்லி கொடுத்து தான் 11வது ஒரு ஆள் மேலே தலைவன் ஆகிறான். ஆனால் இப்படி ஆயாய் வந்ததுக்கப்புறம் எஜமானுக்கு தெரிய வரும்போது என்னாகும்? 10 பேரும் சேர்ந்து இவனை கோல் சொல்லி கொடுப்பாங்க அந்த தலைவனை பற்றி. அப்போ உண்மையாக என்னங்கிற தெரியும் போது அந்த தலைவனை கீழே இறக்கிடுவார். அப்போ ரொம்ப அவமானமாக போயிடும். அப்படி வந்து இந்த கோல் சொல்லி கொடுக்கறது அல்லது கள்ளத்தராசில் இருக்கிறது இந்த மாதிரி வேண்டாத வேலைகளை செஞ்சு மேலே போயிடலாம். மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஆனால் இந்த மாதிரி தான் மேலே வந்திருக்கிறான், இவனை விடக்கூடாது, இவனை கீழே இறக்கிடணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசாங்க பதவியில் நிறைய பேர் மேலே போயிடுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? முடிவில் முற்றிலும் நாசம் அடைவான்ட்டு உடனே கீழே இறக்கிடுறாரு. போ, நீ ஆண்டது போதும், நீ ஜனங்களை ஏமாத்தினது போதும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நிறைய பேர் ஆட்சியிலேருந்து இறக்கிடுறாரு. அது மாதிரி ஊழியத்துலேயும் அதே மாதிரி தான். ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்குது, பணம் சேர்ந்துடும், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு போவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போய் அவங்க பேர் இருக்கிறதும் கூட என்னமோ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேரளவுக்கு தான் இருக்கும். அப்படியாக அந்த அமலேக்கியருடைய சுவாபம் அப்படின்னா கள்ளத்தராசு, கள்ளத்தீர்க்கு தரிசன சுவாபங்கிறது முந்தி எழும்பினது, ஆனால் முடிவிலே முற்றிலும் நாசமடையும். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 17-22 வரை. வெளிப்படுத்தல் 3:17-22 வரை. போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வாசிக்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஐஸ்வர்யவனானேன், என்னிலே குறை ஒன்றும் இல்லை, என்னுடைய குற்றம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அப்புறம் வந்து நான் திரவிய சம்பன்னன். அப்போ ஐஸ்வர்யவன் ஆனேன், திரவிய சம்பன்னன், என்னிலே குறை ஒன்றும் இல்லை அப்படின்னா நல்லா சரியான முறையில் வியாபாரம் பண்ணி தான் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன், என்கிட்ட எந்த குறையுமே இல்லை. கிறிஸ்தவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நான் எந்த குறையும் இல்லை, சரியான முறையில் வியாபாரம் பண்ணி தான் நம்ம முன்னுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி சொல்லாத, நீ வந்து உங்கள்கிட்ட குறை நிறையா இருக்குது, நீ வந்து தர்த்தனா இருக்கிறதுக்கு பதிலாக நீ வந்து வெள்ளி பொண்ணை நீ வாங்கிக்கோ, உன்னுடைய குருட்டுத்தனம் நீங்கிறதுக்கு வந்து உன்னுடைய கண்ணுக்கு கழிக்கம் போடு, உன்னுடைய நிர்வாணம் வெளிப்படாமல் இருக்கும்படியாக நீ வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இத்தனையும் வாங்கினாதான் அவன் வந்து சிங்காசனத்தில் உட்கார முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாவது சபைக்கு சொல்கிற தூது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏழாவதுனுடைய சபையினுடைய கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவங்களையுமே இந்த வசனத்தில் இருக்கிறபடி தான், நான் குறை ஒன்றும் இல்லை, நான் 90 மார்க் வாங்கியிருக்கேன், 99 மார்க் வாங்கியிருக்கேன், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருக்குது, இருக்கிறபடி தான் பிரமாணத்தின்படி தான் நான் எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணி தொழில் செஞ்சு எல்லாமே நான் சட்ட ரீதியாக வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாரும் மனசில் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் வந்து அவங்க குறைகளை எடுத்து காமிக்கிறார். நீ குருடன், நீ நிர்வாணி, நீ வந்து திரவிய சம்பந்தன் இல்லை, நீ வந்து ஒரு ஏழையாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இது யார் யார் இந்த தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் வெண்வஸ்திரத்தை கொடுக்குறாரு, அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியாக கண்ணுக்கு பார்வையை கொடுக்குறாரு, அதே மாதிரி அவனுடைய தரித்திரம் நீங்கும்படியாக அவனுக்கு புடமிடப்பட்ட பொண்ணை கொடுத்து அவனை ஐஸ்வர்யன் ஆக்குறாரு. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா அவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்கிற நிலைமையும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் ஆண்டவர் சமூகத்துக்கு அவன் வந்து விரோதமானவன், அவன் வந்து குருடனாக இருக்கிறான், தரித்திரனாக இருக்கிறான், நிர்வாணியாக இருக்கிறான். ஓசியா 12:7-8 வெளிப்படுத்தல் 3:17 வாசி பார்த்தீங்களா, அதுக்கு இணையான வசனம் ஓசியா 12:7-8. பைபிளில் தேவனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தைகளை சேர்க்கின்னு இருக்குது. அப்படி வந்து நான் திரவிய சம்பன்னன், எனக்கு எந்த குறையும் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறவனுக்கு இணையான வசனம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓசியா 12:7 நான் ஐஸ்வர்யவான் ஆனேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிறது கள்ளத்தராசுங்கிறாரு. இவன் ஐஸ்வர்யவான் ஆனேன் சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா உன் கையில் இருக்கிறது கள்ளத்தராசுங்கிறாரு. இந்த அமலேக்கருடைய சுவாவம் தான் உங்கள்கிட்ட இருக்குது, நீ அதுலேருந்து முதலாவது மனம் திரும்பு அப்படின்னு எப்ராஹிம் சொல்கிறான். நம்ம எப்ராஹிம்னா 10 கோத்திரங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய 10 கோத்திரங்கள், யூதா கோத்திரம் தனியாக நிற்குது, எப்ராஹிம்ங்கிறது 10 கோத்திரம். இப்படியாக இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியில் தன்னைத்தானே புகழ்ந்து பாராட்டி மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறான். ஆனால் அவங்க கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கள்ளத்தராசு. கள்ளத்தராசுனா அமலேக்கருடைய சுவாபம் தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அநேக கிறிஸ்தவருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அமலேக்கருடைய சுவாபம். அநேக கிறிஸ்தவருடைய தலைமை பதவியை அல்லது சிங்காசனத்துக்கு, தேவனுடைய சிங்காசனத்துக்கு வருவதற்கு விரோதமாக இருக்கிறது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அமலேக்கருடைய சுவாபம். அப்படின்னா கள்ளத்தராசில் வியாபாரம் பண்ணுறது, அப்படின்னா கள்ள தீர்க்கு தரிசனம் சொல்லுவது, தேவன் சொல்லாத காரியத்தை சொல்லுவது, அல்லது வேதத்தில் இருக்கிற பிரமாணத்தை கூட்டியே குறைச்சோ மற்றவங்கிட்ட சொல்லுவது, இப்படியாக இருந்து அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா கள்ளத்தராசு கள்ளப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. வேத பிரமாணத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம வாசிக்கணும், அதைத்தான் நம்ம பேசணும், அதைத்தான் செயல்படணும். இது இந்த ஜாதிக்காரன், இவன் ஏழை, இவனுக்கு இவங்ககிட்ட காணிக்க கிடைக்காது, அதனால் இவனுக்கு இப்படி தான் பேசணும், இவன் பணக்காரன், இவன் பணக்காரங்கிட்ட இப்படி பேசினா தான் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும், இவன் உயர்ந்த ஜாதிக்காரன், உயர்ந்த ஜாதிக்காரங்கிட்ட இப்படி தான் பேசணும், இவன் தாழ்ந்த ஜாதிக்காரன், இவங்ககிட்ட இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறதுல குறிக்கோள் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சகல ஜனங்களுக்கும் பொதுவானது. ஆண்டவர் நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கும் போது பூமியின் குடிகளே என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், சகல ஜனங்களே என்னுடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இந்த ஜாதிக்காரனை அந்த ஜாதிக்காரனை நீ இப்படி கேளு அப்படி கேளுன்னு ஆண்டவர் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் ஒவ்வொரு ஜாதிகளுடைய சுபாவத்தை எடுத்து வேலைக்கு காட்டுறாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது சகல ஜனங்களே, பூமியின் குடிகளே அப்படிதான் நாமளும் பிரசங்கம் பண்ணணும். அப்போ தேவனுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் ஒரே அளவில் தான் போய் சேரணும். இன்னைக்கு கள்ளத்தராசை வச்சு ஊழியம் பண்ணினா அவனுடைய ஊழியம் முடிவிலே முற்றிலும் நாசமடைவான். இன்னைக்கு அநேகம் பேருடைய ஊழியம் ஒவ்வொரு நாளும் முடிச்சுட்டே போகுது. அநேகர் ஊழியத்துக்கு திறப்பு விழா பண்ணுறாங்க, அநேகர் ஊழியத்திற்கு மூடு விழாவும் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிய மாட்டேங்குது மூடு விழா பண்ணுறது என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால் தேவனுடைய பிரமாணத்தின்படி கள்ளத்தராசும் கள்ளத்தீர்க்கு தரிசனமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம பேசி தேவனுடைய காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருவதற்கு பாக்கியவான்களாக இருப்போம். பத்தாவதுக்கு தேவனுடைய விருந்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா தேவனுடைய வசனத்தினுடைய ரகசியத்தை புசிப்பதற்கு இந்த கள்ளத்தராசனுடைய காரியம் இல்லாமல் இருந்தாதான் அவன் வந்து தேவன் இறுதிய கதவை தட்டி அவனுக்கு திறந்து நான் அவனோடும் அவன் என்னோடும் புசிக்கும்படியாக நான் அவனுக்கு ஒரு விருந்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ கள்ளத்தராசு இருக்கிறவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ளத்திற்கு தரிசனம் சொல்கிறவனுக்கு என்ன விருந்துன்னு கேட்டிங்கன்னா, அந்த கள்ளத்திற்கு தரிசனம் தான் அவனுக்கு விருந்து. எங்கே போனாலும் அதை தான் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஊழியக்காரங்க அங்கேயா வெளியிருந்து கூட்டிகிட்டு வந்தோம்னு வைங்களேன், அவ்வளவுதான். எப்படி வருமானத்தை பார்க்கறது, எப்படி வந்து சந்தோஷமான பிரசங்கத்தை பண்ணுறது, சமாதான சந்தோஷம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வார்த்தைகளை பேசுறதுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஆமாம், எதிர்த்திருந்திருக்க பாவத்திலேருந்து மனம் திருப்புறதுக்கு எந்த வழியும் இருக்காது. சமாதானம் சந்தோஷம், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்காமல் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணார்னு கேட்டால் தெரியாது, அந்த மாதிரி ஆகிப்போயிருக்கு. எல்லா சமயம் அப்படி தான். அதனால் நாம் அந்த மாதிரி இல்லாமல் நாம் என்ன பண்ணோம், நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து கள்ளத்திற்கு தரிசனம் இல்லாமல் கள்ளத்தராசு இல்லாமல் கள்ள இடைக்கற்கள் இல்லாமல் எல்லாத்துக்கும் பிரமாணத்தை ஒரே மாதிரி சொல்லி தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற பிரமாணத்தின்படியே நற்கிரிகள் செய்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.